திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
இந்த கருவிகள் நம்ம என்ன செய்கிறது? மயக்கி நம்ம என்ன செய்கிறது? நம்முடைய இயல்பை உணராத வகை செய்கின்றன. அங்கே நமக்கு சூத்திரத்தில் ஐம்பூல வேடரின் வளர்ந்த காரணத்தால் அயர்ந்தனைன்னு சொன்னாரா இல்லையா? எனவே அதை இங்கே உறுதி செய்தார், அதனால் இந்த கருவிகள் நமக்கு விளக்குமா அல்லது மயக்குமா என்ற இடத்து என்ன சொன்னார் அவை? ஏன்னா நம்ம ரெண்டாவது அதிகரணத்தில் என்ன பார்த்தோம், நாலாறுநூறுப்பா ரெண்டாவது அதிகரணத்தில் அது விளக்குன்னு பார்த்தோம். அங்கே அது விளக்குன்னு சொன்னாலும் அது உலகத்தை விளக்கிட்டேன்றி நாம் காண வேண்டிய பொருளாகிய சிவத்தை விளக்கலை. அது மட்டுமல்ல, அதற்கு தடையாகவும் நின்றது, அதனால் என்ன செய்யணும், அதை விடத்தான் செய்யணும் இல்லையா? அதனால் இந்த கருவிகள் நமக்கு ஞானத்திற்கு தடை, அது உலகை உணர்வதற்கு தான் உதவி செய்யும். இதோட ஞானத்துக்கு அது நமக்கு அப்பர் சுவாமி இவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நோக்குவேன் உன்னையே நல்லன நோக்காமை காக்கின்றார் கண்டுகொன்றார், நல்லன நோக்காமல் காக்கின்றார் கண்டுகொண்டார். அப்போ அவன் என்ன செய்தான், நமக்கிட்ட நல்ல உணர்வே ஏற்படாதவாறு என்ன செய்கிறான், தடை செய்கிறான். கண்டுகொண்டார் ஐவர் காக்கிலும், இப்படி அஞ்சு பேர், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, எத்தனை பேர்? இங்கே அஞ்சு பேர்னு சொன்னாலும் அவர் என்ன சொல்கிறார், எல்லா கறியும் வச்சுக்கொண்டாரு. அப்போ ஏகப்பட்ட பேர் இருக்கான் இல்லையா? காக்கிலும் வாக்கு என்னும் மாலை கொண்டு உன்னை என் மனத்தே ஆர்க்கின்றேன். அப்போது பெருமானுடைய நாமத்தை அவர் எப்படி சொல்கிறாராம், வாக்கு என்னும் மாலை கொண்டு உன்னை என் மனத்தே ஆர்க்கின்றேன். அப்போ மனசுக்குள்ளே சொல்கிறாரு பெருமான், இது வெளியே சொன்னால் கூட அவன் கண்டுபிடிச்சிருவானா, ரொம்ப பைய சொல்கிறாரு. அப்போது அந்த மனத்தை பறவையின் மண்டலி எம்மானே என்று சொல்கிறார். எனவே இந்த கருவிகள் நமக்கு நம்முடைய இயல்பை உணரவிட்டாது தடுக்க, அதனால் இந்த கருவிகளை சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகி நின்றார் போல என்ன செய்யணும், இந்த சார்பை விடணும். சிவச்சார்பு தான் நமக்கு சார்பு என்று உணர்ந்து என்ன செய்யணும், இந்த சார்பை நாம் விடவே செய்ய வேண்டும். அதனால் இங்கே பன்னிறம் காட்டும் படிகம்போல் இந்திரியம் தன்னிறமே காட்டும், தன்னுடைய இயல்பைத்தான் இந்த ஆன்மாவின் இயல்பாக காட்டும். தன் இயல்பை தன் இயல்பாக காட்டால் கூட பரவாயில்ல, எப்படி சாட்டுது, ஆன்மாவின் இயல்பாக காட்டியிருக்கிறது. எனவே இதெல்லாம் பொய் என்று, இது காட்டுவதெல்லாம் பொய் என்று உணர்ந்து நீங்கள் சித்தியாறு மற்ற நூல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புத்தி எப்படி வேலை செய்யும்னு சொன்னார், புத்தி என்ன வேலை செய்யும், வினைக்கீடாக தான், எல்லாமே வினைக்கீடாக தான். புத்தி என்ன செய்யும், அதனுடைய தொழில் என்ன, நிச்சயிக்கும். எதை நிச்சயிக்கும், விடயத்தை பற்றிய, மனம் பற்றிய விடயத்தை நிச்சயிக்கும், என்ன விடயம் என்று நிச்சயிக்கும். எப்படி நிச்சயிக்கும், நிச்சயிக்கும்னா அந்த ஆன்மா செய்த புண்ணிய பாவங்களுக்கு தகுந்த மாதிரி நிச்சயிக்கும். எப்படி நிச்சயிக்கும், அது உள்ளதை சொல்லாது. இவனுக்கு இப்போ புண்ணிய பலன் அனுபவிக்க வேண்டிய நேரமா இல்லை பால பலன் அனுபவிக்க வேண்டிய நேரமானு பார்த்துட்டு என்ன செய்யும், அதுக்கு தகுந்தாப்புல அவுட் புட்டை மாற்றி கொடுத்துருவான். பொல்லாதவன் யாரு, புத்தி, விளங்குதா? அப்போ இதெல்லாம் உண்மையா பொய்யா, இது காட்டுறதெல்லாம் பொய், எல்லாம் பொய் தானே. எனவே இந்த கருவிகள் அந்த காட்டப்படுகின்ற பொருளே பொய் தான், உலகமே பொய், அதில் இந்த கருவி வேற எல்லாம் பொய் தான் இல்லையா? அப்போ அந்த எது மெய்னா ஒரே ஒன்று தான் மெய், வேற எதுவுமே மெய் அல்ல, பெருமான் மட்டும்தான் மெய். எனவே அந்த தன்னிறமே காட்டும் தகிரிலிருந்து பன்னிறத்து பொய்ப்புலனை வேறுணர்ந்து இந்த படிகத்தில் படிஞ்சிருக்க பல நிறங்கள் எல்லாம் இதுக்கு வேற, என்பதை உணர்ந்து அந்த பொய்த்தன்மையை பொய்யாய் ஒழியுமாறு அதனுடைய மெய்ப்பொருள் மெய்த்தன்மையை உணர்ந்தவன் நெய்கண்டான் அந்த மெய்ப்பொருளுக்கு தெய்வமாம் வேறு என்பார். அந்த சிவத்திட போய் அடிமையாக சென்று கூடுவான் என்று நமக்கு இந்த மூன்றாவது பகுதியிலே சொல்கிறார். இங்கே பொய் மெய் என்பது எதை குறிக்கிறது? பொய்மெய் என்பது எதை குறிக்கிறது? பொய்மெய் என்று இங்கே சொல்வதெல்லாம் பொய்யறிவு மெய்யறிவை குறிப்பன. எதை குறிக்கிறது? பொய் மெய் என்பது அறிவின் மேற்று. ரெண்டு எதை குறிக்கி? அறிவு. பொய்யறிவு மெய்யறிவு விளங்குதா? பொருளை குறிக்கல, எதை குறிக்கி? அறிவை குறிக்கிறது. எனவே இங்கே சிவஞானம் பிரகாசிக்க இருப்பது ஆன்மாவினுடைய சிறப்பியல்பு. அப்படி ஆன்மாவின் சிவஞானம் பிரகாசிச்சு இருக்கிறதா ஆன்மாவினுடைய சிறப்பியல்பு. மற்ற ஞானங்கள் எல்லாம் ஆன்மாவினுடைய பொது இயல்பு என்பதை சொல்கிறார். ஆக இப்படி சொல்லி இந்த ஆன்மா இதை தெரிந்து உணர்த்த இவன் வந்து நமக்கு பகை என்று உணர்ந்து அந்த சார்பை விடுகிறான் இல்லையா. இப்போ இவனுக்கு விளங்கியிருக்கு, இப்போ இதெல்லாம் காட்டுவதெல்லாம் பொய்னு விளங்கிட்டுதா இல்லையா? இவன் பகைவன், இவன் தான் துன்பத்துக்கு காரணம்னு அவன் சொன்னான். இப்போ இதுவும் தெரிஞ்சிடுது. இப்போ சரி சரி, நீ இனிமேல் நீ வேண்டாம், இனிமேல் நீ கருவிகள்லாம் வேண்டாம் போ அப்படின்னா போயிருமா? போக மாட்டாங்க, அது போகாது. ஏன்னா நம்ம ஐயா அன்னைக்கு சொன்னாங்க, அவங்க வீட்டில் நாய் இருக்குன்னு சொன்னான் இல்லையா ஒரு நாள், சொன்னோம்ல, அந்த நாய் இவங்க சிவ பூஜை செய்யுங்கிற வீட்டில் நாயே வச்சிருக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுல்ல, கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ஏன்னா இப்படி சொன்னோன்னே சரி, இந்த மாதிரி நாய் நம்ம வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, காரில் கொண்டு போய் ஒரு 50 மைலுக்கு அந்த பாரம் கொண்டு விட்டு வந்துட்டாரு. வந்த பார்த்தா வீட்டில் வந்து வாழை வாழை ஆடிட்டு நிற்காங்க. ஆடா இங்கே அதுக்குள்ளே வந்துட்டானே அப்படின்னு சொல்லி பழையபடி மறுநாள் போகிறப்போ இதே மாதிரி கொண்டு விடுதாரு. விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு வாசலில் படுத்து கிடக்கும். எங்கே கொண்டு விட்டாலும் என்ன செஞ்சிருந்தான், பழையபடி பழையபடி வந்துருதான். இவர் இப்படி ஒரு மாதம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அது என்ன செய்யுது? திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. இவர் இந்த நாய் எவ்வளோ நாளாக வளர்த்துருக்காரு? ஒரு 4-5 வருஷம்தான். இந்த 4-5 வருஷம் வளர்த்த நாயே இவர் விட்டு போக மாட்டோமுக்கு. இது எத்தனையோ பிறவி, ஒரு பிறவி ரெண்டு பிறவி இல்லை, எத்தனையோ பிறவி பழகிருக்கோம். எது கூட? இந்த கருவிகளோட. ஏ இப்போ போனா போவானா? போகவே மாட்டோம். சரி இவன் போய் போகட்டா போ இருக்கான் இல்லையா, நாம் சேர வேண்டிய ஆள் வானா வருவாரா? இவன் போனாதான் அவர் வருவோம்காரு, விளங்குதா? அது நமக்கு நீங்கள் 11ஆம் திருமுறையில் பட்டணத்தார் பாட்டை படித்தா தெரியும். அந்த வீட்டில் அருமையான ஒரு கதை போலேயே சொல்லியிருப்பார். அதனால் அந்த பெருமான் வந்து குடியிருக்கணும்னா நம்ம சிந்தை பாலறையாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? சிந்தை பாலறை. அது யார் இருக்க வேண்டிய இடம்? பெருமானுடைய பள்ளியறையாக இருக்க வேண்டியது. பெருமானுடைய பள்ளியறையாக இருக்க வேண்டியது எப்படி இருக்கு? பாலறையாக இருக்கு. எனவே அதை பூரா அங்கே இருக்க கச்சடா வியாபாரத்தெல்லாம் என்ன செய்யணும்? அங்கிருந்து கண்டிப்பாக அகற்றியே தீர வேண்டும். அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, இவர் இப்படி ஒரு 6 மாதம் கொண்டு விட்டாருன்னா அதுக்கப்புறம் சரிச்சி நம்ம பெருமையை இவனுக்கு தெரிய மாட்டேக்கு, சரி இன்னும் போகிறோம் வேற ஆளாக பார்ப்போன்னு போவோம், விளங்குதா? அது மாதிரி இந்த நாயை விளைவுப்படுத்துவதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுதானே செய்கிறோம், அதிலிருந்து பிரிவது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் தொடர்ந்து செஞ்சால் நடக்கும். அதுபோல் இந்த கருவியிலிருந்து நீங்குவது லேசு இல்லை, ஆனால் முயற்சி, கடும் முயற்சி பண்ணால் நடக்கும். உங்களுக்கு சிவப்பிரகாசம் 57 என்னது? ஏன்னா சத்து அசத்தை சாரா இல்லையா. எனவே இந்த பாட்டில் இந்த ஆன்மா இவர் சொல்கிறாரு, இந்த ஆன்மா அசத்திலிருந்து எப்படி நீங்கிறது? சத்துடன் நின்று அசத்தி நீங்கும் தன்மையால் சதசத்தாமி. சத்துடன் நின்று அசத்தை நீங்கும் தன்மையால் சதசத்தாமி என்பார், விளங்குதா? அப்போ அந்த அசத்திலிருந்து எப்படி நீங்குது? சத்துடன் நின்று, உடன் நின்று. எனவே அந்த திருவருளின் துணையோடு நின்றுதான் என்ன செய்யுது? இந்த அசத்தாகிய சார்பிலிருந்து நீங்குகிறது. விளங்குதா? விளங்குதா உங்களுக்கு? எனவே அதை நீங்கணும்னா அப்ப என்ன செய்யணும், என்ன செய்யணும்? ஆமாம், அதுக்கு கடுமையான சாதனம் செய்யணும் என்பதை சொல்கிறார். அதை அதை சொல்லக்கூடிய பகுதி தான் அந்த கடைசி பகுதி. விட்டு, எதை விட்டு? இந்த வேடர் சார்பை, கருவி சார்பை விட்டு. கருவிகளை தான் எல்லாரும் சேர்த்துக்கங்கட்டானே வேடர்னு அஞ்ச சொன்னாங்க, எல்லாம் சேருங்கன்ட்டாங்க. எனவே இந்த கருவிகள், எல்லா கருவிகளையும் மாயை தானே உதறி நரலாம் சொன்னாரா இல்லையா? எனவே அதை நீக்கணும், அதை நீங்கணும். அதனால அங்கே விட்டு அந்நியமின்மையின் அரண்களால் செல்லும் அந்த சார்பை விட்டுட்டு எங்கே போவோம்? சிவச்சார்பை பெறும் என்றார். அதனால இங்கே இந்த நான்காவது அதிகரணத்துக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த ஆன்மா, இந்த ஆன்மா வந்து அந்நியமின்மையில் அரண்களால் செலுமேன்னு சொல்லிட்டோமா இல்லையா? அப்போ இந்த கருவிகளை விட்டுட்டு நாம பெருமானோட திருவடியில சேரணும் அப்படிங்கிறது நாம சொல்ல வந்த பொருள். அப்போ இந்த ஆன்மா, இந்த கருவிகள்லாம் நமக்கு வேறுனு நினைச்சிட்டாலே பெருமானுடைய திருவடியை சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாரு. இதில் என்ன சந்தேகம் வருது, தடை என்ன? இந்த நான்காவது அதிகரணத்தில் நாம் சொல்ல வேண்டிய கருத்து என்னது? இந்த கருவிகளை நமக்கு வேறு என்று நினைந்து அவற்றினுடைய பற்றிலிருந்து நீங்கினா என்ன செய்யலாம்? பெருமானுடைய திருவடியை அடையலாம் என்கிறார். அதில் என்ன தடை வருகிறது? ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, ஐயா நிப்பாட்டுங்க, கொஞ்சம் பொறுங்க, கருவிகளை அவசரப்பட்டு நிற்கிறாதீங்க, கருவிகளை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த கருவிகளே சிவகரணம் ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு இருக்கானா இல்லையா? யார் அவன்? சங்கராந்தவாதி. அவன் என்ன சொல்கிறான்னா, கருவிகளை விட வேண்டாம் அப்படிங்க. முதல் தடை என்னது? கருவிகளை விட்டாதான் பெருமானுடைய திருவடி அடையலாம்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், கருவிகளை விடவே வேண்டாம்ங்க முதல் பாயிண்ட் அவன். சரி, அடுத்த அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? இந்த கருவி, இந்த இதில் இந்த விட வேண்டாம்னு சொல்கிறவன் அவன் மெயினா, அவன் கூட சேர்ந்தவன் யாரெல்லாம்? சமவாதி, சிவ சமவாதி, ஆவேசவாதி, உற்பத்திவாதி, இவெல்லாம் காபாலிகர் இல்லையா, மாபிரதர்னு இருக்காங்களா இல்லையா? அவன் எல்லாத்தையும் இந்த கட்சியில் சேர்க்க வேண்டிதான். ஏன்னா அந்த சிவ வழிபாடு செஞ்சுட்டா என்ன ஆயிடுவாரான், இந்த கருவியெல்லாம் மாறணும் சொல்கிறாம்ல. எனவே இவர்கள் பக்குவம் வந்து சிவபெருமான் ஓட்ட நீங்கள் இனிமேல் பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு அவர் ரிட்டையர்ட் ஆயிடுவாரான். விளங்குதா? ஆவேசவாதி என்ன சொல்லுவான், இவர் இவர் ஆவேசித்து, சிவம் ஆவேசித்து இவர்கள் அதுபோலேயே ஆயிடுவாங்க அப்படிலாம் ஒவ்வொருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால் இவங்க எல்லாத்தையும் அதை கட்சியில் சேர்க்க வேண்டிதான். இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, கருவிகளை விட வேண்டாம் என்கிறார்கள். இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த கருவி சார்பில் இருந்து நீங்கினா போதும். விளங்குதா சொல்றது? எல்லாரும் எழுதணும் அதை. முதல்ல கருவி சார்பில் இருந்து நீங்க வேண்டாங்கிற சொல்றவன் முதல் வகையினர். ரெண்டாவது என்ன சொல்றான்னா, கருவி சார்பை விட்டா போதும், கருவி சார்பை விட்டா போதும், சிவனை போய் அடையணும், அங்க போய் அடையணும், அந்த அடைத சமாச்சாரமே வேண்டாம்ங்க. விளங்குதா? கருவி நீக்கமே அமையும், கருவி நீக்கமே அமையும் என்கிறார்கள். அவங்க யாரு அப்படின்னா, இந்த பேதவாதி இந்த புத்தன் மொத்தம் எல்லாருமே தானே, அவங்களுக்கெல்லாம் இந்த கந்தம் மறந்து போனாலே, கந்தம் என்பது அவருக்கு அறிவை கொடுக்கக்கூடியது, அது நீங்கனாலே போதும் அப்படிங்கிறான். அது கல் மாதிரி கிடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சேரவும் போனால் போ. எனவே இவர்கள் எல்லாமே அந்த கருத்து உடையவர்கள் தான். அப்புறம் மூணாவது ஆள் என்ன சொல்கிறாமன்னா, கருவி நீங்க வேண்டியதான், சிவத்தை சேர வேண்டியதான், சிவத்தை சேர வேண்டியதான், கருவியை விட்டுட்டு சிவத்தை சேர வேண்டியதான். ஆனால் அவனுக்கு அடிமையாகணும்னு சொல்லாதேங்க அவனுக்கு. ஏன்னா இப்போ நமக்கு உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம், இறைவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசங்க, என்ன வித்தியாசம்? இறைவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, அவனுக்கு மலமே இல்லை, நமக்கு மலம் இருக்கு, அதானே? அந்த எது வந்து நம்மை அவனை வேறுபடுத்தியதோ அந்த மலத்தை நீக்கியாச்சு. அதுக்கப்புறம் அவன் நானும் ஒண்ணுதானே, அவன் நானும் சிவசமவாதிகள் அப்படி சொல்றான். ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அதனால அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் அடிமை. அது நீக்கிட்டா நாமனும் அவளே மாறி ஆயிடுவோம் இல்லையா? அநேக ஈஸ்வரவாதிகள் எல்லாம் தான், நாமும் அவனை மாறி ஆயிட்டேன்னு அவனை போல எல்லாம் நம்மளும் செய்யலாம். அப்போ அவனை போல ஆனதுக்கப்புறம் நமக்கு அடிமை கிடிமைங்க பேச்செல்லாம் வேண்டாமுங்க, விளங்குதா? அப்போ முதல்ல என்ன சொன்னாங்க, கருவி நீங்க வேண்டாம், கருவி நீங்கினா மட்டும் போதும். அடுத்தது அப்புறம் மூணாவது, கருவி நீங்க இறைவனை சாரணும், ஆனால் சார்ந்தா போதும், அதுக்கு அடிமை ஆகுதெல்லாம் வேண்டாம். இறைவனை சார்ந்தா நாமும் அவனை மாதிரி ஆயிருவோம். நீங்க தானே சொன்னீங்க சார்ந்ததன் வண்ணமாதல்னு, அதானே சொன்னீங்க? இப்போ அவனை சேர்ந்தா அவனை மாதிரி ஆயிடுவோம்ல அப்படிங்க. சரிதானே, சரியா தப்பா? ரொம்ப சரியா இருக்கீங்களோ, சரி வெளியே வாங்க பார்த்துக்கிடுவோம். எனவே இங்கே மூணு பேரே மறுத்தாச்சு, மூணு பேர் வெவ்வேறு இந்த கருத்தை மூணு பேர் மறுத்துட்டானா இல்லையா? இப்போ நாலாவது என்ன சொல்கிறான், சரியா அடங்குனா அடங்கிட்டு போட்டும், சிவத்தை சாரடும் அவனை அடங்கிட்டு போட்டும், ஆனால் பழையபடி திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லாதீங்க அப்படிங்க. கடல்லிருந்து இவங்க இந்த ஆன்மா இறைவனை சார்ந்த ஆன்மா இறைவன் ஆயிருமா இல்லையா சேர்ந்துட்டா, அதுக்கப்புறம் பழையபடி உலகத்தை பார்க்க கூடாது வைக்க கூடாதுன்னா சொல்லாத. இவன் தான் சிவமன் தான் தன்மை பெற்றுவானே, அப்புறம் உலகத்து திரும்பினால் அதனால என்ன குறைஞ்சு போச்சு, விளங்குதா? அதனால இப்படி நான்கு விதமான தடை எடுக்கிறது. இங்கே இந்த இதெல்லாம் மறுக்கிறது தான் இந்த நான்காவது அதிகரணம், விளங்குதா? எது வர வர வேண்டாம்கான், வரணும் திரும்பாதுன்னு சொல்ல வேண்டாங்க திரும்பினா. ஏன்னா எல்லாமே சிவகரணமான பின்னால பார்க்கதெல்லாம் சிவமா தானே தெரியும், பாசமும் சிவமான தெரியும், இவன் கருவின்தான் சிவகரணம் ஆயிருமே, அதனால அதெல்லாம் என்ன வேறுபாடியா என்று இப்படி மறுப்பவர்கள் நான்கு திறத்தர். எனவே இவ்வாறு மறுக்கப்படவே இதையெல்லாம் இந்த பகுதியில் மறுக்கிறார், இதையெல்லாம் மறுக்கிறார். அப்போ இந்த இதில் மூணு உதாரண வெண்பா வைக்கிறார், மூன்று உதாரண வெண்பா வைக்கிறார். ஆனால் அங்கே பாருங்க, இந்த மூணு உதாரண வெண்பா மறுக்கிற மூணு பேரை மறுக்கிற மாதிரி வச்சிருந்தாலும் முதல் உதாரண வெண்பா ஒரு வெண்பாவிலே அத்தனை பேரும் கருத்தும் தவிடு பொடி ஆயிடுது, ஒரே வெண்பாவிலே அதுக்கப்புறம் சொல்றதெல்லாம் பிளஸ் தான், விளங்குதா? அப்படி அற்புதமாக மெய்கண்டார் இதை அமைத்திருக்கிறார். இங்கே அந்த அதாவது ஒரு ஆறு ஓடுகிறது மலையிலிருந்து வருது, அந்த ஆறை வந்து ஒரு அணையை கட்டி தடை செய்கிறோம், என்ன செய்கிறோம், அணையை கட்டி நீரை தேக்குகிறோமா இல்லையா? தேக்கினா என்ன செய்யும், வேகம் தடை செய்யப்படும், அதனுடைய இயல்பு அங்கே தடை செய்யப்படுகிறது. தடை செய்யப்பெற்றால் அங்கே நீரின் பெருக்கு ஏற்படுகிறது, அங்கே என்ன படுது, நீர் பெருக்கு. நீர் பெருக்கு ஏற்பட்டால் என்ன செய்யும், ஒரு நேரத்தில் அணை உடஞ்சிரும், அணையை உடஞ்சா என்ன ஆகும், நமக்கு நல்லா தண்ணி கிடைக்குமா? அந்த அணை உடைந்தால் ஏற்கனவே அந்த ஆற்றினுடைய வந்துகிட்டு இருந்த ஆற்றின் வேகம் இப்போ மிகுதிப்படும் இல்லையா? நார்மலாக வந்துகிட்டு இருக்க வேகத்தை விட இப்போ ஆற்றின் வேகம் என்னாகும், முடுகி ஓடும். எப்படி ஓடும், முடுகி ஓடும் வேகமா. தடை செஞ்சுட்டு விட்டு அப்படித்தானே இருக்கும், ஏன்னா தண்ணி ரொம்ப தேக்கம் ஜாஸ்தியா இருக்கா இல்லையா? ஓடி எங்க போகும், கடலுக்கு. தண்ணி அங்கதானே போகும், கடலுக்கு போனா என்னாகும், கடல்ல கலக்கும், கலந்தா ஆற்று நீர் கடல் நீர் ஆயிரும் இல்லையா, கடல் நீர் ஆயிரும் இல்லையா? இதைத்தான் சொல்றாரு. இப்போ அந்த ஆன்மா, அந்த ஆன்மாவினுடைய அந்த வெள்ளத்தினுடைய ஓட்டம் போல ஆன்மாவினுடைய அறிவு, அது எதனால் தடை செய்யப்படுகிறது, அந்த அணை போல் இருப்பது கருவிகள். இந்த கருவி சார்பினால இந்த பாச ஞானத்தால நம்முடைய வியாபகத்தன்மை தடைப்பட்டது, வியாபகத்தன்மை தடைப்பட்டது. அப்போ இப்ப இந்த குரு உபதேசத்தினால இந்த பந்தத்திலிருந்து ஆன்மா நீங்கவே என்ன செய்து, இறைவனை திருவடியை அடைவதில் வேகம் ரொம்ப அட்டு. அப்போ வேகம் என்பது என்ன, இச்சை மிகுந்து, இச்சை மிகுந்து. அவனுடைய சிறுவடியை சென்று அடைந்து அதுல தன்னை மறந்து அடங்கி இருக்கும். விளங்குதா? எது போல? அந்த ஆறு போல. ஆறு இவன் ஒன்று போல இருக்கா இல்லையா? விளங்குதா விளங்கலையா? எனவே அப்படி சொல்கிறார். அது அப்போ இதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் ஒரு ஊஞ்சல்ல இருக்கான், ஒருத்தன் ஊஞ்சல்ல இருந்து ஆடிக்கிட்டு இருக்கான். இங்க இதெல்லாம் அங்கே போட்டிருக்காங்க, ஊஞ்சலுக்கும் அந்த ஆடுங்கன்னு. நான் ஊஞ்சலை பார்க்கத்தான் முடியுது, ஏறவும் முடியலை ஆடவும் முடியலை. ஆமாம், பார்த்துட்டு ஏக்கமாக பார்த்துட்டு போக வேண்டியதான். இங்கே இந்த ஊஞ்சலில் ஒருத்தர் ஏறி இருந்து ஆடினாமன்னா அந்த ஊஞ்சல் கயிறு அறுந்து போச்சுன்னா அதான் தெரியுமே. அந்த கிழவழுந்தான் எல்லாத்துக்குமே தெரியுமே. அதை மட்டும் நல்லா தெளிவாக சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் கேட்ட கேள்வி பதில் சொல்லலை. ஊஞ்சல் அந்த என்னச்சுன்னா கீழே விழுவோம், அது வகுப்புலேயே அங்கங்கே விழுது பொத்து பொத்துன்னு. அப்போ என்னன்னா அது அந்து போச்சுன்னா அது விழுதுல தாமதம் இல்லை, எந்த விதமான தாமதமும் நிகழாமல் போய் தரையில விழுகிறது. அதுபோல இந்த ஆன்மா நாம் இந்த கருவிகள் அல்ல என்ற உணர்வு ஏற்பட்டா அந்த அந்த உணர்வே என்ன செய்யும்? பெருமானுடைய திருவடியில கொண்டு சேர்க்கும் என்று சொல்கிறார். விளங்குதா? அதனால இந்த இதுல வந்து நமக்கு இந்த ஏது இந்த ஊஞ்சல் கயிறு இருக்கா இல்லையா, ஊஞ்சல், அந்த ஊஞ்சல் கயிறு எது, ஊஞ்சல் எது, ஊஞ்சல் எது? இப்போ கயிறை கட்டியாச்சு, இது என்னது? நான் கேட்டா எல்லாரும் ஆமா ஆமாங்கணும். இது பீமு. விளங்குதா? இது என்னது? செவரு. செவரை போட்டா பீமுனுங்க. நம்ம படம் அந்த லட்சணத்துல இருக்கு, என்ன செய்ய? அதான் நான் முதல்ல நயத்து காட்டுக்கிட்டேன், நான் சொன்னா சரின்னு சொல்லுங்கன்னு. விளங்குதா? எனவே இதெல்லாம் சேர்ந்து எங்க இருக்கு? தர. விளங்குதா? இது தர. தவறுல செவரு இருக்கு, செவரில் பீம் இருக்கு, அதுல ரெண்டு கயிறு இருக்கு, கீழே ஊஞ்சல் இருக்கு. இதுல யார் இருக்கா? வேல்முருகன். அவர் அவர் ஐயோ பாவங்களோ. சரி, யாராவது வச்சுக்க, நானே வச்சுக்கங்களேன், அப்போதானே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இவருக்கு வேண்டியதாம்னு ஏ நான் உட்காந்து. இது என்னது? ஆன்மா. இது ஆன்மா இல்லையா? இது என்னது? பாசம்ங்கிற கருவிகள் இல்லையா? இது நான் எனதுங்க உணர்வு. இந்த உணர்வோடு இந்த பாசம்தான் நமக்கு ஆதாரம்னு நினைச்சிட்டு இருக்கு. இந்த கருவி தான் நாம, இதுதான் நமக்கு ஆதாரம் நினைச்சு உட்காந்து ஆடி அடகம். அது ரொம்ப காலமா உட்காந்து ஆடி அடகம். எத்தனை நாள் ஆடிட்டு இருக்கான்? ரொம்ப காலமா. அப்புறம் அப்படி பார்த்தான் இந்த கயிறு, இந்த ரெண்டு கயிறு இருக்க, இது இது தாங்குதுன்னு நினைச்சான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கயிறு, ஒரு ரெண்டு கயிறு கட்டிருக்கான, இவன் தான் இது, இவன் தான் தூஞ்சலையே தூக்கியிருக்கான். அப்போ முதல்ல இதுதான் ஆதாரம் நினைச்சவன், அப்புறம் என்ன நினைக்கான்? கயிறு. அப்புறம் பார்த்தா மேல பீமு. எப்ப இது இல்லை அதுல தாங்குது அப்படின்னா, அப்போ அது இல்லை இந்த பீமு செவுத்துல வச்சிருக்கான் ஐயா, அதுதான். இப்படியே யோசிச்சுட்டு தான் இந்த கயிறு திடீர்னு அந்து போச்சு, அந்து பொத்தடின்னு விழுந்தான் பாருங்க. ஏ எல்லாம் எதுவுமே ஆதாரம் இல்லை, இதுலாட ஆதாரம்னா. விளங்குதா? எனவே இந்த தரை தான் இது, இது எல்லாத்துக்குமே. இதுதான் திருவருள். திருவருள் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். இந்த பாசஞானம் பசிஞானம் ஒவ்வொன்று ஒன்றா இருக்கா இல்லையா, எல்லாம் ஒவ்வொன்று மாதிரி நிக்கி இல்லையா. அப்போ பரம ஆதாரமாக இருப்பது எது? திருவருள். அதை எப்போ உணர முடியும்னா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும்போது தெரியலை, எப்போ அந்ததோ அப்பந்தான் அடாடா இதெல்லாம் நம்ம தாங்குது அப்படின்னு அனுபவமா. அதுக்கப்புறம் விளக்கமே தேவையில்லை இல்லையா. அதுபோல அதுபோல ஏன்னா இந்த ஆன்மா எப்பொழுதுமே எப்படி இருக்கு? திருவருள் சார்பில் தான் இருக்கு, திருவருள் சார்பில் தான் இருக்கு. அவன் இல்லாமல் இதுக்கு வாழ்வே இல்லை. ஆனால் அந்த உணர்வை எது மறைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் இந்த பாசத்து மேலே வச்சிருக்க பற்று, இந்த உடல் பற்று, கருவி பற்று இருக்க, இதுதான் அவனை உணரவட்டாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. எது போல? நம்ம ஏற்கனவே பார்த்தோமே அந்த படிகத்தில் இருக்க கலரை மறைச்சிக்கிட்டு இருக்கா இல்லையா, அதனுடைய உண்மை சுரூபத்தை மறைப்பது போல மறைச்சிக்கிட்டு இருக்கு. எனவே இது பொய்ன்னு நினைச்சு நீங்கியாச்சுன்னா அந்த அந்த உணர்வே என்ன செய்யுது? ஏன்னா கருவியை நீங்கிறது, உடம்ப நீங்கிறதுனா, இந்த உடம்ப நீங்கிறதுனா எப்படி நீங்கிறது? நீங்க அந்த உடம்பு இல்லை, நீங்க அதற்கு வேறான அறிவுடைய பொருளான உயிர். உங்களுக்கு உடம்புலாம் இனிமே தேவையில்லைன்னு சொல்லியாச்சுன்னா என்ன செய்ய வேண்டியதான், எல்லாரும் உடம்ப நீக்கணும்னு பிறப்பிட முடியுமா? அப்படி போக சொல்லலை உங்களை, உடம்போட தான் இருக்கும். ஆனாலும் என்ன செய்யறோம், உணர்வினால இந்த உடம்பு நாமல்ல, இந்த உடம்பு நாமல்ல, இவையெல்லாம் கருவி இல்லையா என்பதை உணரணும். அந்த உணர்வு திருவடியில கொண்டு சேர்க்கும். அது அந்த மறைப்பு நீங்காச்சுன்னா பேருமா இல்லையா என்பதை இங்கே சொல்கிறார். விளங்குதா? அப்போ இங்க முதல்ல முதல் வெண்பால என்ன சொல்றாருன்னா, இந்த இதுல மூணு வெண்பா வச்சிருக்கிறாரு. சிறை செய்ய நின்ற செலும் புலனின் உள்ளம், சிறை செய் புனல் உணர்வில் தீர்ந்து சிறை விட்டு அலைகடலில் சென்று அடங்கும் ஆறுபோல் மீளாது உலவியில் அரண்பாதத்தை உற்று என்கிறார். விளங்குதா? எனவே இந்த ஆற்றினுடைய ஓட்டத்தை என்ன செய்யறோம், அணை கட்டி சிறை செய்கிறோம், அதை தடுக்கிறோம். அப்போ தடுத்தா என்ன ஆகுது, அந்த நீர்பெருக்கு அதிகரிக்கிறது, அந்த நீர்பெருக்கு அதிகரிக்கு. அதுபோல இது ஓமை, அதுபோல இது எனவே இந்த ஆன்மாவினுடைய அந்த அறிவு, இந்த பாச கருவிகளுடைய சேர்க்கையில பாச ஞானத்தால் என்ன ஆகுது, வியாபகம். ஆன்மானாலே வியாபகம் தானே, அந்த வியாபகத்தன்மை என்ன செய்கிறது, ஏகதேசப்படுத்தப்படுகிறது, ஏகதேசப்படுத்தப்படுகிறது. அதனால அப்படி அந்த ஆன்மாவினுடைய அறிவு அங்கே தேங்கி ஆற்று நீர் போல தேங்கி ஏகதேசப்பட்டு தன்னுடைய உண்மை நிலையை அறியாது, தன்னுடைய உண்மை நிலையை அறியாது, அது ஏகதேசப்பட்டு நிற்கிறது. அது அப்போ அந்த சிறையாகிறது இல்லையா, அந்த சிறை விட்டு இப்ப இந்த உபதேசத்தால, குருவினுடைய உபதேசத்தால இதெல்லாம் வேறு என்று நினைச்சா அந்த உணர்வினது சிறை, அந்த கருவி சிறையிலிருந்து நீங்கி சிறை விட்டு அலைகடலில் சென்று அடங்கும் ஆறு போல், அந்த அணை முறிஞ்சதுன்னா என்ன செய்யுது, தடை நீங்கிச்சுன்னா எந்த விதமான தாமதமும் இன்றி. இப்போ இங்க இருந்து வகுப்பு முடிச்ச உடனே சில பேர் என்ன செய்யறாங்க, இங்க உள்ளூர்காரங்க இருக்காங்க இருக்காங்கல்ல, நேர வீட்டுக்கு போறாங்களா, போவான் 8 மணி 9 மணிக்கு போய் சேருவான். என்னன்னு கேட்டா இங்க இங்க விடுதாங்க, இல்லைன்னா அந்த கடையை பார்த்து இந்த கடையை பார்த்து அங்க போய் இங்க போய் சௌரியமா போறாங்களா இல்லையா இல்லையா, விட்டவொன்னு நேர வீட்டுக்கு போனோம்னு இல்லை. அது மாதிரி இங்க இந்த ஆறு முறிஞ்சுதுன்னா என்ன செய்யாது, அங்கங்க பராக் பார்த்துட்டு சௌரியமா போய் சேராது, என்ன செய்யும், வேகம்தான் ஒரே. ஏன்னா அந்த இதுல இருந்து நீங்கன உடனே சிவபெருமான் மீது வேட்கை மிகுந்து, வேட்கை மிகுந்து அது செல்லுமா, அலைகடலில் சென்று அடங்கும், வேகமா முடுகி ஓடி, முருகி ஓடி அலைகடலில் சென்று அடங்கும் ஆறு போல் மீளாது இல்லையா. இப்போ உங்களுக்கு மத்தியானம் லஞ்சு டைம் இப்போ என்ன, 1 மணிக்கு நான் 2.5 மணி வரைக்கும் நடத்திட்டோம்னு வைங்க, என்ன இதோட வகுப்பு முடிந்தது நிறைவு பெற்றது அப்படின்னு சொன்னால் அப்போ பார்க்கணும். அந்த இதுதான் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம், அந்த ஸ்பீடை தாம் டீம் டக்கடான்னு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு சரி சரி அப்போ என்ன செய்வீங்க, பறந்து போயிருவோம்ங்க இங்கேருந்து. அங்கே ஷெட்டுக்கு எப்படி போயிருங்க, வயசு காலத்திலேயே அவ்வளோ வேகம், அப்போ வாலி பறந்தேன் தூள் தான், தூள் பறக்குமா இல்லையா, ஏன் அந்த சாப்பிடுறதுல உள்ள ஆர்வம், ஆர்வம் தானே அந்த வேகத்துக்கு காரணம், இச்சை தானே. அதுபோல இந்த ஆன்மா சிறைப்பட்டிருந்த ஆன்மா அது நீங்கி உணர்த்தப்பட்டுறா இல்லையா, நாளாடா உன் மகன் சொன்னா ஏன் அப்போனா இந்த பக்குவம் வந்த பிறகு தானே சொல்றான், அப்போ அந்த பக்குவம் வந்த பிறகு சொல்றோம்னா அந்த பக்குவம் தவத்தால் வருகிறது,